لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم تسليما وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار مذب الكرية الله من أليار غلي قنية الكرية برندنا الغلي الله لي بيتي ஹஜ் செய்வதற்காக உம்ரா செய்வதற்காக நாடி உள்ள ஹஜ் புனித பயணிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பயணங்களை லேசாக்குவானாக. நாம் நாடியிருக்கக்கூடிய இந்த ஹஜ் இபாதத்தை நமக்கு எளிதாக்கி கொடுத்து நம்மிடமிருந்து அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹுடைய வீட்டை நாடி வரக்கூடிய ஒவ்வொரு ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பயணிக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை லேசாக்கி கொடுத்து எந்த நல்ல நோக்கத்திற்காக வருகிறார்களோ அந்த நல்ல நோக்கத்தை நிறைவேற்றி அந்த ஹஜ்ஜுக்கு பதிலாக அல்லாஹுடைய பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. ஆமீன். எல்லாருடைய பயணங்களையும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பானதாகவும் அல்லாஹுடைய பொருத்தத்திற்கு உட்பட்டதாகவும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மதிப்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் இதற்கு முன்பு அநேகமாக 20ஆம் தேதி இருக்கும், 22ஆம் தேதி ஒரு அமர்வு வைத்திருந்தோம். அந்த அமர்விலே அநேகமாக உங்களில் பலர் கலந்திருப்பீர்கள். இன்ஷா அல்லாஹ் இன்றைய நம்முடைய அமர்விலே சென்ற அமர்விலே பேசிய சில விஷயங்களை நினைவூட்டிக் கொண்டு குறிப்பாக ஹஜ் வணக்கத்தை பற்றிய மேலும் சில விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்வோம். மதிப்பிற்குரிய அல்லாஹுடைய விருந்தினர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானுக்கு இபாதத்து செய்வதற்கு வாய்ப்பளிக்கிறான் என்றால், ஒரு அடியான் அல்லாஹுவை வணங்குவதற்கு அல்லாஹு தஆலா அந்த அடியானுக்கு வாய்ப்பு தருகிறான் என்றால், இது அல்லாஹு தஆலா அந்த அடியானுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கருணை, மிகப்பெரிய அருள், மிகப்பெரிய அருள். செல்வம் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், செல்வம் கொடுக்கப்படுவது அல்லாஹ்வுடைய அன்புக்கு அடையாளம் அல்ல. செல்வமும் அல்லாஹ்வுடைய நிஅமத்து தான், ஆனால் அல்லாஹு தஆலா அதை மூமினுக்கும் கொடுப்பான், மூமின் அல்லாதவர்களுக்கும் கொடுப்பான், நல்லவர்களுக்கும் கொடுப்பான், கெட்டவர்களுக்கும் கொடுப்பான். ஆனால் அல்லாஹுவை வணங்கக்கூடிய இபாதத்துடைய தௌஃபீக் என்பது அல்லாஹு தஆலா ஒருவரை மன்னிக்க, அவர் மீது விசேஷமாக அருள் புரிய நாடிவிட்டால் மட்டும் அந்த அடியானுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பேர் அருள் தான் இபாதத்துடைய வாய்ப்பு நமக்கு கிடைக்கப்பெறுவது, அல்ஹம்துலில்லாஹ். ஆகவே இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு என்னத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தான், அதற்கும் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒமா தஷாஊன இல்லா அன் யஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன், நீங்கள் நாட முடியாது அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ் நாடினாலே தவிர. நீங்கள் ஒரு காரியத்தை செய்வதற்கு நல்லெண்ணம் வைக்க முடியாது அல்லாஹ் அதை உங்களுக்கு நாடினாலே தவிர. ஆகவே இந்த இபாதத்தை செய்வதற்குரிய நல்ல எண்ணத்தை கொடுத்தவனும் அல்லாஹ், அதற்குரிய அஸ்பாபுகள் காரணங்களை நமக்கு லேசாக்கி கொடுத்தவனும் அல்லாஹ், அதை நிறைவேற்றுவதற்குண்டான செல்வ வசதியை கொடுத்தவனும் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சோ நன்றி உணர்வு நமக்கு வேண்டும். நான் சம்பாதித்தேன், என்னுடைய திறமை, நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன், அல்லாஹ் என்னை ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்கிறான், அல்லாஹ் எனக்கு ஹஜ்ஜை லேசாக்கி கொடுத்தான், அல்லாஹ் எனக்கு இந்த பயணத்தை எளிதாக்கி கொடுத்தான், அல்லாஹ் எனக்கு வாய்ப்பளித்தான் என்று அல்லாஹுவை நாம் புகழ்வோமேயானால் அல்ஹம்துலில்லாஹ் பயணம் நிறைவாக இருக்கும். பயணம் ஒரு ஈமானிய உணர்வுகளோடு இருக்கும். நான் என்ற அந்த அகம்பாவம் வருமேயானால், என்னுடைய திறமை என்ற அந்த ஒரு இருமாப்பு எண்ணம் வருமேயானால், அல்லாஹு தாலா அந்த இபாதத்தினுடைய உயிரை எடுத்து விடுகின்றார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை புகழக்கூடிய அந்த வார்த்தைகளிலே ஒன்று, அல்ஹம்துலில்லாஹில்லதி பிநிஅமத்திஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத். அல்ஹம்துலில்லாஹில்லதி பிநிஅமத்திஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாடு செய்தால், நல்ல காரியம் நிறைவேறினால் அல்லாஹுவை இப்படி புகழ்வார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி பிநிஅமத்திஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத். எல்லா புகழும் அல்லாஹுவிற்கே, எல்லா புகழும் அல்லாஹுவிற்கே. அவனுடைய நிஅமத்தின் காரணமாகத்தான், அவனுடைய அருளின் காரணமாகத்தான் சாலிஹாத் நன்மைகள் நிறைவு பெறுகின்றன. அல்லாஹ்வுடைய நிஅமத்தை கொண்டுதான் நன்மைகள் நிறைவு பெறுகின்றன. நான் அல்லாஹுவை புகழ்கிறேன். ஆகவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய விருந்தினர்களே, அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகள் ஒவ்வொன்றுமே மிகப்பெரிய ஒன்று. எந்த ஒரு நன்மையையும் நாம் அற்பமாக கருதிவிடக்கூடாது. வலா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ. நன்மையில் எதையும் நீங்கள் சாதாரணமாக அலட்சியமாக நினைத்து விடாதீர்கள். ஒரு சுபஹானல்லாஹ் ஒரு மனிதனை நரகத்திலிருந்து பாதுகாத்து விடலாம். ஒரு சின்ன தர்மம் ஒரு மனிதனை நரகத்திலிருந்து பாதுகாத்து விடலாம். ஒரு பெண்ணுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நரகத்திற்கு முடிவான ஒரு பெண் சொர்க்கவாசி என்ற அந்த அந்தஸ்தை பெற்று விடுகின்றால், ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்த காரணத்தான், தாகத்தில் இருந்த ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்த காரணத்தால் அல்லாஹ் அந்த பெண்ணை மன்னித்து விட்டான், அந்த பெண்ணை சொர்க்கவாசியாக அல்லாஹாக்கி விட்டான். ஆகவே நன்மையில் எதையும் நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது, குறைத்து நாம் அதுக்கு எடை போட்டு விடக்கூடாது. சின்ன ஒரு நன்மையாக இருந்தாலும், இந்த ஹஜ் என்பது மிகப்பெரிய நன்மை. ஹஜ் என்பது மிகப்பெரிய நன்மையில், மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய நன்மை, சாதாரணமானதல்ல. அல்லாஹு தஆலா இறை தூதர்களுக்கு கட்டளையிட்ட, இதை செய்வதற்காக அவர்களுக்கு தனி விசேஷமான கட்டளைகளை கொடுத்து, இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், இன்னென்ன சிரமங்களை நீங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும், இப்படி இப்படியெல்லாம் நீங்கள் ஓட வேண்டும், வர வேண்டும், தங்க வேண்டும் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த வணக்கத்தை இறை தூதர்களை கொண்டு முதலாவதாக நிறைவேற்றினான் என்றால், இதனுடைய மகத்துவத்தை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். சஹிஹுல் புகாரியுடைய அறிவிப்பு, அல்லாஹு அக்பர், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு வரும்போது அந்த ஹஜ்ஜிலே மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம், ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அல்லாஹு தஆலா கலந்து கொள்ள வைத்திருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்தபோது அந்த ஹஜ்ஜிலே யாரையும் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களையும் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அல்லாஹ் கலந்து கொள்ள வைத்திருந்தான். ஸஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு நுழைவதற்கு முன்பாக அந்த மலையை பார்த்துவிட்டு சொன்னார்கள், இதோ தெரிகிறது இந்த மலை, இந்த மலையிலிருந்து மூசா தல்பியா கூறி இறங்குவதை நான் பார்க்கிறேன் அப்படின்னா, மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் தல்பியா கூறி இறங்குவதை நான் பார்க்கிறேன். அவர் தல்பியா கூறுகிறார், சொல்கிறார்கள் லஹு ஹுவார், எப்படி அந்த தல்பியாவை மூசா அலைஹி ஸலாம் உரக்க கூறினார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மாடு தனது கன்றை தேடி கத்துவதைப் போல உரக்க சப்தத்தோடு தல்பியா கூறிக்கொண்டு வருகிறார், நான் அதை பார்க்கிறேன். இது ஈசா அலைஹி ஸலாம் அவர்களை நான் பார்க்கிறேன், அவர்கள் தல்பியா கூறிக்கொண்டு வருகிறார்கள் என்று. இப்படி அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிமார்களில் பலரை மிஅராஜிலே உயிர்ப்பித்து அல்லாஹ் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று இந்த ஹஜ்ஜிலே இந்த இரண்டு நபிமார்களை அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உயிர்ப்பித்து அவர்களை ஹஜ்ஜுக்கு வர வைத்திருந்தார். சஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸுடைய அறிவு, சஹீஹான ஹதீஸுடைய அறிவு. யோசித்து பாருங்கள், எப்பேற்பட்ட இது ஒரு வணக்கம் இது. அந்த நபிமார்களை அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹோடு ஹஜ்ஜு செய்ய வைக்கிறார். ஒவ்வொரு இபாதத்திற்கும் சில நிபந்தனைகள் இருக்கலாம். சில இபாதத்திற்கு நிபந்தனை இல்லாமல் பொதுவாக அல்லாஹ் மனிதர்களுக்கு லேசாக்கி கொடுத்திருப்பான். இதுக்கு எப்ப வேண்டுமானாலும் செய்யலாம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். தொழுகை, அதுக்கு சில கட்டுப்பாடு. நோன்பு, அதுக்கு சில கட்டுப்பாடு. ஆனா இந்த ஹஜ்ஜுக்கு மற்ற இபாதத்துக்குள்ள கட்டுப்பாடுகளை விட அதிகமான கட்டுப்பாடு இந்த ஹஜ்ஜு வணக்கத்திற்கு. மீகாத் என்ற இடத்தை அல்லாஹ் நிர்ணயம் செய்தான். ஹஜ் உம்ராவுக்காக வரும்போது இஹ்ராம் இல்லாமல் யாரும் அந்த இடத்தை தாண்டக்கூடாது. குளித்து சுத்தமாக வேண்டும், தல்பியா கூற வேண்டும், பணிந்து வர வேண்டும், பயத்தோடு வர வேண்டும். இப்படியாக அல்லாஹு தஆலா இந்த ஹஜ் வணக்கத்திற்கு இப்பேற்பட்ட ஒரு புனிதத்தை கொடுத்தார். இது ஒரு பாதுகாப்பான ஊரிலே நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு இபாதத். அல்லாஹ்வுடைய ஊரிலே ஒமன் தஹலஹு கான ஆமினா வத்தீனி வஸ்ஸைதூனி வதூரி சீனின வஹாதல் பலதில் அமீன். இந்த பாதுகாப்பு மிக்க, பாதுகாப்பு தரக்கூடிய மக்கா நகரத்தின் மீது சத்தியமாக. அப்ப அந்த மக்கா நகரத்திலே அல்லாஹுடைய வீட்டிலே நம்மை வரவழைத்து அங்கே நம்மை தங்க வைத்து அவனுடைய அண்டை வீட்டாராக அல்லாஹ் நம்மை ஆக்கி, அவனுடைய அல்லாஹ்வுடைய அண்டை வீட்டாராக. காபா அல்லாஹ்வுடைய வீடு, அங்கே தங்கக்கூடியவர்கள் யார்? காபா அல்லாஹ்வுடைய வீடு. அப்ப அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு அருகிலே தங்கக்கூடியவர்கள் யார்? அல்லாஹுவின் அண்டை வீட்டார்கள். நம்மை எல்லாம் அல்லாஹு தஆலா நம்மை மன்னிக்க வேண்டும். அல்லாஹு அக்பர், எப்பேற்பட்ட அருள் பாருங்கள். நம்மை போன்ற சாதாரணமானவர்களை எல்லாம் அல்லாஹு தஆலா தன்னுடைய அருளால் அந்த புனிதமான இடத்திலே கொண்டு வந்து அவனுடைய அண்டை வீட்டாராக அங்கே தங்க வைக்கிறாள் என்றால், சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம் இது. ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்து நாம் வகுப்புக்குள்ளே செல்வோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மக்காவிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து போனார்கள். எதையாவது நினைத்து அழுதிருப்பார்களா? காபாவை நினைத்து தான் அழுதார்கள். புனித ஊரை மக்காவை விட்டு நான் செல்கிறேனே, அல்லாஹ்வுடைய வீட்டை விட்டு என்னை இந்த மக்கள் துரத்துகிறார்களே என்று அந்த ஏக்கத்தில் எழுந்தார்கள். சொத்தை நினைத்தோ, தனது மனைவிகளை விட்டு செல்வதை நினைத்தோ, தனது பிள்ளைகளை விட்டு செல்வதை நினைத்தோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழவில்லை. காபாவிலிருந்து, காபா பள்ளமான இடத்தில் இருந்தது, மேட்டுப் பகுதிக்கு வருகிறார்கள். நின்று கொண்டு காபாவை பார்த்து கொண்டு சொன்னார்கள், அல்லாஹுடைய வீடே, உன் பக்கம் எனது உள்ளம் ஏங்குகிறது. மக்காவே, இந்த குறைஷிகள் என்னை உன்னை விட்டு துரத்தி இருக்கவில்லை என்றால் நான் உன்னை விட்டு வேறு ஒரு இடத்திற்கு சென்றிருக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய பூமியிலேயே நீ அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பூமி என்று கூறி அழுதவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து சென்றார்கள். அழுதவர்களா, அல்லாஹ்வுடைய வீட்டை பிரிவதை நினைத்து, காபாவை மக்காவை பிரிவதை நினைத்து அழுதவர்களாக சென்றார்கள். சரி, எவ்வளவு ஏக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்திருக்கும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இருந்த காலத்தில் எல்லாம் தஹஜ்ஜுத் தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிலே வந்து தொழுவார்கள். தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்பாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு வணக்கம் செய்பவர்களாக இருந்தார்கள். பிறகு அவர்கள் எப்போது காபாவுக்கு வந்தாலும் ஹஜர் அஸ்வதை முத்தமிட்டு விட்டு தவாப் செய்வார்கள். இந்த ஒரு ஏக்கம் அவர்களது உள்ளத்தை எந்த அளவு வாட்டி இருக்கும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6 ஆண்டு கனவு காணுகிறார்கள். இஹ்ராம் அணிந்து குர்பானி பிராணிகளை ஓட்டிக்கொண்டு அவர்கள் உம்ராவுக்காக மதினாவிலிருந்து புறப்பட்டு மக்கா வருவதாக. யார் எதை ஆசைப்படுவாரோ அதை அவர் கனவிலே காண்பார் இல்லையா. நம்ம எதை பற்றி அதிகமாக நினைக்கிறோமோ, எதை பற்றி அதிகமாக பேசுகிறோமோ அது நமக்கு இயற்கையாக கனவிலே வருவதுண்டு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை எவ்வளவு நினைத்திருப்பார்கள். ஆனால் வித்தியாசம் என்ன, நம்முடைய கனவுக்கும் அவர்களுடைய கனவுக்கும் நபிமார்களுடைய கனவு வஹி. நபிமார்களுடைய கனவு என்பது வஹி. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய வீட்டை தரிசிக்க செல்கிறேன், யாரெல்லாம் வர விரும்புகிறீர்களோ எல்லோரும் வாருங்கள். உடனே 1400 பேர் ரெடி ஆயிட்டாங்க. ரசூலுல்லாவோட உம்ரானா எப்படி இருந்திருக்கும், எந்த ஏற்பாடும் இல்லை, உடனே கிளம்பிட்டாங்க, புறப்பட்டு வர்றாங்க. ஹுதைபியால தடுக்கப்பட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், நினைத்து பாருங்கள், அந்த ஒரு சம்பவத்தை கொஞ்சம் நினைவிலே கொண்டு வந்து நிறுத்தி பார்ப்போம் எப்படி இருக்கும். நடந்து ஏறக்குறைய 5 தொடர்ந்து நடந்து அவர்கள் அங்கே வந்து சேர்கிறார்கள். குறைஷி படை அங்கே அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, மக்காவிற்குள் நுழைய விடாமல் தடுப்பதற்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ இறங்கி வருகிறார்கள், எவ்வளவோ இறங்கி வருகிறார்கள், எல்லாவற்றையும் விட்டுக் கொடுக்க தயார். ஆனால் குறைஷிகள், இந்த ஆண்டு நீங்கள் உம்ரா செய்யக்கூடாது, முடிச்சு, இந்த ஆண்டு நீங்கள் உம்ரா செய்யக்கூடாது, முடிவாக சொல்லிவிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக மன கஷ்டத்தோடு அவர்கள் இஹ்ராமை அவிழ்க்கிறார்கள். குர்பானி கொடுத்துவிட்டு தலைமுடியை சிரைத்துக் கொண்டு அவர்கள் இஹ்ராமை அவிழ்க்கிறார்கள். அதுவரை எந்த ஒரு சஹாபியும் இஹ்ராமை அவிழ்ப்பதற்கு தயாரில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குர்பானியை அறுத்து விடுங்கள், தலைமுடியை சிரைத்துக் கொள்ளுங்கள், இஹ்ராமை அவிழ்த்து விடுங்கள் என்று. ஆனால் ஒரு சஹாபி கூட செய்ய தயாரில்லை. ஆனால் இதே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கண் சிமிட்டினால் போதும் ஒரு காரியத்தை செய்து முடித்து விடுவார்கள். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாடையாக சைக்கிணையாக கூறிவிட்டால் போதும், உடனே அதை நிறைவேற்றி விடுவார்கள். ஆனால் இப்போதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைக்கு மேல் கட்டளை, கட்டளைக்கு மேல் கட்டளையாக சொல்கிறார்கள். எல்லோரும் தலை குனிந்தவர்களாக அமைதியாக இருக்கிறார்கள். யாருமே செய்ய தயாரில்லை. எதன் காரணமாக? அவ்வளவு ஆசை அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வர வேண்டும். அந்த ஆசையில் வந்துவிட்டு காபாவை பார்க்காமல் உம்ராவை முடிக்காமல் நம்முடைய இஹ்ராமை அவிழ்ப்பதா என்று. ஆனா எல்லா சஹாபாக்களுக்கும் ரசூலுல்லாஹ் மேல ரொம்ப பயம். நம்ம உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் ரொம்ப பயம்தான். ஆனா உமர் ரழியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் ரசூலுல்லா உடத்துல கொஞ்சம் துணிச்சலா பேசுவாங்க, கொஞ்சம் தைரியமா பேசுவாங்க, மனம் விட்டு எதையும் பேசுவாங்க. ரசூலுல்லா அப்படிப்பட்ட அந்த தகுதியை உமருக்கு கொடுத்திருந்தாங்க. எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. எல்லாரும் சார்பா உமர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களெல்லாம் நீங்க உம்ராவுக்கு கூட்டிட்டு போவீங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? ரசூலுல்லா அமைதியா சொன்னாங்க, ஆமா சொன்னேன். அப்புறம் ஏன் இஹ்ராம் அவிழ்க்க சொல்றீங்க? ரசூலுல்லாஹ் ரொம்ப அமைதியா சொன்னாங்க, உமரே சொன்னேன், இந்த வருஷம் கண்டிப்பா போவோம் சொன்னா இல்லையே,
போவோம்
போவோம், இந்த வருஷம் தான் சொல்லலையே அப்படிங்கிறான். உமர் ரதி எல்லாரும் அமைதியாகிறான். ரெண்டாவது கேட்கிறான், யார சொல்லலாம், நாம் சத்தியத்தில் இருக்கிறோம், அவர்கள் அசத்தியத்தில் இருக்கிறார்கள் இல்லையா? ஆமா கண்டிப்பா. சரி, நாம் கொல்லப்பட்டால் சொர்க்கத்துக்கு போவோம், அவர்கள் கொல்லப்பட்டால் நரகத்துக்கு போவாங்க இல்லையா? ஆமா கண்டிப்பா. அப்ப உமர் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், அப்படி என்றால் ஏன் இந்த காஃபிர்களுக்காக நாம் பணிந்து போக வேண்டும், வாங்க போவோம் போரிடுவோங்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உமரே நான் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய முடியாது. அப்படி சொல்லி கூட உமர் அதை எல்லாமே எஹ்ராமா அவிழ்க்கல, நேரா அபூபக்கர்ட்ட போறாங்க. ரசூல்லாட்ட கேட்ட அதே கேள்வி அபூபக்கர்ட்ட கேட்கிறாங்க ரதியல்லாஹு அன்ஹு. ரசூல்லா சொன்ன அதே பதில அபூபக்கர் ரிப்பீட் பண்றாங்க. ஆனா ரசூல்லா சொன்னதை அபூபக்கருக்கு தெரியவே தெரியாது, சேம் அதே ரிப்பீட் பண்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, உமரே இவர் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டார், இவரை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி. ஆனா உமருடைய நெஞ்சம் அப்படியே கொதிக்குது. உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா ரசூல்லாவுடைய முகத்தை பாக்குறாங்க. ரசூல்லா என்ன தோழர்களை சொல்ற, முடிய இறக்க சொல்ற, குர்பானியை கொடுக்க சொல்ற, யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தாய் உம்மு சலமா சொன்னாங்க, இங்க வாங்க நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன், நீங்க முதல்ல குர்பானியை அறுத்துட்டு உங்களுடைய தலைமுடியை சிறைச்சு கொள்ளுங்க, அப்புறம் பாருங்கன்னு சொல்லி. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. இதை பார்த்த உடனேயே ஒவ்வொரு சஹாபியும் தன்னுடைய குர்பானியை அறுக்கின்றார், தன்னுடைய தலைமுடியை சிறைத்துக் கொள்கிறார். எல்லாம் முடிஞ்சு அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபத்ஹ் இறக்குறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் முதலாக உமரை கூப்பிட்டு இந்த சூராவை ஓதி காட்டான். உமர் ரழியல்லாஹு அன்ஹு ரொம்ப சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சொல்லிட்டானா இது வெற்றி என்று. இன்னா ஃபத்ஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா லியக்ஃபிர லக அல்லாஹு மா தக்தம மின் தம்பிக வமா தஅஃர். ஆக அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, எதற்காக இதை சொல்கிறோம் என்றால், இவ்வளவு பெரிய சிரமத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய வீட்டை தரிசிப்பதற்காக அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் சந்தித்திருக்கிறார்கள். இன்று நாம் பயணத்திலே சந்திக்கக்கூடிய சிரமங்கள், சில ஹாஜிகள் சொல்வார்கள் என்ன இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லு. இன்று வரக்கூடிய 30 லட்சம் ஹாஜிகளுடைய சிரமத்தை ஒரு தட்டிலும் ரசூலுல்லாவும் ரசூலுல்லாவுடைய தோழர்களும் ரசூலுல்லாவுடைய மனைவிமார்களும் அவர்கள் பட்ட அந்த ஹஜ்ஜிலே பட்ட ஒரு நாள் கஷ்டத்தை தராசுடைய இன்னொரு தட்டிலே வைத்தால் அவர்கள் பட்ட கஷ்டம்தான் அதிகமாக இருக்கும். இன்றைக்கு நமக்கு எங்க பார்த்தாலும் தண்ணி கொடுக்கறாங்க, எங்க பார்த்தாலும் தண்ணி வசதி. அவங்க மொத்தமா 5 நாளைக்காக வேண்டி பிற 8ல தண்ணி எடுத்துட்டு போனாங்கன்னா அந்த தண்ணி தான் 5 நாளைக்கு. ஒவ்வொரு பெண்ணும் அந்த தண்ணியை தூக்கி ஆகணும். அந்த தண்ணி இல்லைன்னா அவங்களால ஹஜ்ஜு செய்ய முடியாது. ஹஜ்ஜிக்காக வேண்டி ஒவ்வொரு ஹாஜியும் மக்காலிருந்து தன்னுடைய தண்ணிய தன்னுடைய தோல்ல சுமந்தே ஆகணும். அதனாலதான் பிற எதுல ஸ்டார்ட் பண்ணுவோம், மாஷா அல்லா மாஷா அல்லா எப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம், பிற 8க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். துல்ஹஜ் மாசம் பிற 8க்கு நம்ம ஆரம்பிப்போம். அந்த பிற 8க்கு ஷரியத்துல மார்க்கத்துல என்ன பேர் சொல்லப்படும் யாருக்கு தெரியும்? ஹதீஸ் கிதாபுகளை பாத்தீங்கன்னா, ஃபிக்ஹுடைய கிதாபுகளை பாத்தீங்கன்னா, பிற 8க்கு அந்த பேர் சொல்லிதான் ஆரம்பிப்பாங்க. யாருக்கு தெரியும் சொல்லுங்க? வெரி குட், யௌமு தர்வியான்னு சொல்லு. இப்ப 3வது கேள்வி, யௌமு தர்வியான அதுக்கு பேர் வந்ததுக்கு காரணம் என்ன? தர்வியானா என்ன அர்த்தம்? தர்வியா என்றால் தண்ணி சேகரித்துக் கொள்வது. தர்வியான அர்த்தம் ரவ்வா யுரவி தர்வியத்தன். எதுக்காக வேண்டி? சாப்பாடு இல்லாம கூட இருந்துடலாம், தண்ணி இல்லாம இருக்க முடியுமா? அப்ப மக்காவிலிருந்து மீனா அரபா முஸ்தலிபா திரும்ப மீனா திரும்ப மக்கா வர்ற வரைக்கும் வேற எங்கேயுமே தண்ணி கிடையாது. ஹாஜிகள் எல்லாம் ஜம்ஜம்ல இருந்து தண்ணியை நெப்பிக்கொள்ளணும் அவங்கவுங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய தோல் பையில. அதனாலதான் அந்த நாளுக்கு பேர் யௌமு தர்மியா, தண்ணி ஃபில் பண்ணிக்கிற நாள். பிற 8க்கு என்ன நாள் பேர்? யௌமு தர்மியா. யோசிச்சு பாருங்க, இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த தண்ணியை தூக்கிக்கிட்டு அவங்க எப்படி ஹஜ் செஞ்சிருப்பாங்க, அந்த தண்ணியை எப்படி மிச்சம் பண்ணிடும். அதுலதான் 5 வக்த தொழுகைக்கு உதவு செய்யணும், சுய தேவை இருக்கிறது எல்லாத்துக்கும். அல்லாஹ் அக்பர். இன்றைக்கு உங்களுக்கு காசு கொடுத்தா தண்ணி, ஃப்ரீயா தண்ணி, எங்க பார்த்தாலும் டேப் வாட்டர் வந்து கொட்டிக்கிட்டே இருப்பாங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நினைச்சு பாருங்க, சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்ப மெட்ராஸ்ல கொஞ்ச நாளைக்கு தண்ணி கஷ்டமா இருக்கு, எப்படி இருக்கு நமக்கு யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்தும் ஒரு பெரிய சிரமத்தை அல்லாஹ் கொடுக்கல, அல்ஹம்துலில்லாஹ் வசதிக்கு அல்லாஹ் தண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருந்தா. ஆனா எப்படி இருக்கு நமக்கு வசதியா பயன்படுத்தின நமக்கு. அப்ப அதனால நான் இந்த வகுப்புடைய ஆரம்பத்தில் உங்களுக்கும் எனக்கும் என்ன நினைவூட்டிக் கொள்ள விரும்புகிறேன் என்றால், இந்த பயணத்தில் படக்கூடிய சிரமம் கூட நமக்கு இன்பமா இருக்கணும். அல்லாஹ்வுடைய காதல்ல, அல்லாஹ் மேல உள்ள அன்புல, அல்லாஹ் மேல உள்ள அந்த ஆசையில இந்த கஷ்டமெல்லாம் நமக்கு இன்பமாயிரும். இப்ப பயணம் என்றாலே கண்டிப்பா சிரமம் இருக்குமா? சிரமம் இல்லாத பயணம் எதுவுமே கிடையாது. சிரமம் இல்லாம இருக்கணும்னா நம்ம வீட்டுல நம்ம பெட்டு மேலே உட்காந்துக்க வேண்டித்தான். என்னமா ஏசியை போட்டுக்கிட்டு நம்ம பெட்டு மேலே உட்காந்துக்க வேண்டித்தான். நம்ம வீட்டு அடுப்பாங்கறையும் நம்ம வீட்டு பெட்ரூமுக்கும் நம்ம வீட்டு ஹாலுக்கும் சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. வீட்டை விட்டு வெளியே வந்தாலே சிரமம், பயணம் என்பது கண்டிப்பா சிரமம். அப்ப இந்த இபாதத் என்பது பயணத்தோடு சேர்ந்த ஒன்று. நோம்புல பயணம் கிடையாது, தொழுகையில பயணம் கிடையாது, ஜிஹாதுல மட்டும் பயணம் இருக்கு. எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜ ஜிஹாதோட ஒப்பிட்டு சொல்றாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் ஜிஹாதுக்கு போன எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இங்க வாங்க உங்களுக்கு நான் ஜிஹாதுக்கு பர்மிஷன் தரேன். ஆனா அது அந்த ஜிஹாத் எப்படி என்றால் சண்டை இல்லாத ஜிஹாத் அப்படிங்கிறாங்க. இப்படி ஜிஹாத் சண்டை போட வேண்டியது இருக்காது. என்ன அதான் ஹஜ்ஜுங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து இந்த ஹதீஸை கேட்டதிலிருந்து ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஹஜ்ஜு சேர்ந்த விட்டதே கிடையாது. அவ்வளவு கஷ்டமான போர் காலங்களில் கூட ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஹஜ்ஜுக்கு கிளம்பி வந்துடுவாங்க. ஆகவே இந்த ஹஜ்ஜுடைய இபாதத் என்பது இது கண்டிப்பாக சிரமத்தோடு கூடிய ஒரு வணக்கம். அதை மனசில் கொண்டு வந்துடும். என்ன அப்பதான் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனநிலைக்கு நம்ம வந்துடும். இல்ல சின்ன சின்ன சிரமம் கூட நம்மை பதஷ்டப்படுத்திக் கொண்டே இருக்கும். இங்க இருந்து நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகணும், ஹாஜி சாப் சொல்லுவாங்க 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு வரணும், கண்டிப்பா வந்துதான் ஆகணும். பிளைட் 8 மணிக்கு தானே, நான் 7 மணிக்கு வருவேன், நான் 6:30 வருவேன் எல்லாம் பிடிவாதம் பிடிக்க முடியாது. வந்து அங்க வெயிட் பண்ணிதான் ஆகணும். 400 ஹாஜி ஒரு பிளைட்ல போறாங்க, அவங்களுடைய போர்டிங் முடியணும், இமிகிரேஷன் முடியணும், விமான நிலையத்தையே ஏர்போர்ட்டையே பிளைட்டையே பார்க்காதவங்க எல்லாம் வருவாங்க, பலவிதமான சிரமங்கள் இருக்கும். அப்புறம் இமிகிரேஷன், அப்புறம் பிளைட்டுக்கு வெயிட்டிங், பிளைட்டுக்குள்ளார. சாதாரண ரயில் பயணம்லாம் நமக்கு லேசா தான் இருக்கும், ரயில் பயணங்கிறது அது ரொம்ப லேசான ஒண்ணு. ஆனா விமான பயணம் என்பது 1 மணி நேரம் கூட கஷ்டமான பயணம். ஏன்னா நம்ம இந்த பூமியிலே இருக்க போறதில்லை, மேல பல 1000கணக்கான அடி உயரம் போயிடும், தாங்க முடியாது. சில பேருக்கு வாந்தி வரும், சில பேருக்கு மயக்கம் வரும், சில பேருக்கு ஓமட்டும், புரியுதா இல்லையா? அப்ப 5 மணி நேரம் 6 மணி நேரம் தொடர்ந்து நம்ம பயணிக்க போறோம், சாதாரணமா இருக்காது புதுசா வர்றவங்களுக்கு. அப்புறம் நம்ம இறங்கணும் ஜித்தால, அப்படியே எல்லாமே வெயிட்டிங் வெயிட்டிங்காவே இருக்கும். அப்ப இதெல்லாம் நம்முடைய மனசுல முன்கூட்டி அதுக்கு ப்ரீ பிளான் நம்ம தயாராகிடும். இந்த சிரமத்துக்கெல்லாம் நம்ம தயாராயிடும். அப்புறம் அங்க போய் தங்குவோம், பிறகு உம்ரா, பிறகு திரும்ப ரூமுக்கு வருவோம், திரும்ப நம்முடைய அமல்கள் எல்லாத்திலையுமே நமக்கு சிரமம் இருக்கும். அதனால நம்ம வந்து டிராவல்ஸ்ல போறோம், சுகமா இருக்கும், சுகம் இருக்கும், எந்த வகையில் இருக்கும், சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடைக்கும், சிரமம் இருக்காது, தங்குற இடம் நல்ல இடமா இருக்கும், சிரமம் இருக்காது, குளிக்கிறதுக்கு வசதி எல்லாம் இருக்கும், அதுதான் சௌகரியமா இருக்குமே தவிர இபாதத் என்பது சிரமம் மாத்தார். உம்ராக்கு பஸ் வரும்னு சொல்லுவாங்க, இப்ப டிராபிக் உடைய காலங்கள் ஆரம்பமாயிருச்சு, நம்மளை கொண்டாந்து நிப்பாட்டிடுவாங்க, 1 மணி நேரம் ஆகும் பஸ் வர்றதுக்கு, நின்றுதான் ஆகணும். ஏன் பஸ் வர்றதுக்கு முன்னாடியே கூப்பிட்டீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் பஸ் வந்தா அவனால வெயிட் பண்ண முடியாது, பஸ் வந்தா அவங்களால வெயிட், நம்ம தான் பஸ்ஸுக்காக வேண்டி வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. இதே போல ஒவ்வொரு இடங்களையும், மக்காவுக்குள்ளார போனோம்னா, காபத்துல்லாக்குள்ளார போனா, நமக்குன்னு தனியா காபத்துள்ளாவா காலி பண்ணி வைக்க மாட்டாங்க, ஒப்பாங்களா? சொல்லுங்க, அந்த மக்களோட சேர்ந்தா நம்ம செய்யணும். அவ்வளவு பெரிய கூட்டம் எல்லாமே இப்படி பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய சிரமத்துக்கு இடையில நம்ம இந்த இபாதத்தை செய்ய போறோம் அல்லாஹ்வுக்காக. சோ இந்த சிரமத்தை எல்லாம் அல்லாஹ்வுக்காக நாம் தாங்கிக் கொள்வதற்குண்டான மனநிலைக்கு நம்ம வந்துடும். அல்லாஹ், உனக்காக நான் இந்த சிரமத்தை ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பாயா? ஏன்னா அடியான் சொர்க்கத்துக்குள்ளார போன உடனே இந்த உலகத்தில் பட்ட கஷ்டமெல்லாம் உனக்கு ஒண்ணுமே தெரியாது, சரிங்களா? அப்ப இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த ஹஜ்ஜுடைய இபாதத் என்பது மிகப்பெரிய ஒரு புனிதமான சிறப்பான ஒரு இபாதத், மிகப்பெரிய நன்மைகளை உடைய ஒரு இபாதத். இந்த இபாதத்துல எவ்வளவு சிரமம் இருக்குதோ அதே போல அதனுடைய கூலியும் அல்லாவிடத்துல அதிகமாக இருக்கிறது, சரிங்களா? அல்லாஹும்ம ஸல்லி அலா நபீனா முஹம்மத். ஏற்கனவே நம்ம பேசியபடி பொதுவாக இந்தியாவிலிருந்து போகக்கூடிய நம்முடைய உம்ரா பயணிகள் எல்லாருமே, ஹஜ்ஜுடைய பயணிகள் எல்லாருமே, ஹஜ்ஜுடைய வகைகளில் நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜு ஹஜ் தமத்து. சொல்லுங்க, ஹஜ்ஜு தமத்து. நம்ம செய்யக்கூடிய ஹஜ்ஜுக்கு பேர் என்னமா? ஹஜ்ஜு தமத்து. இப்ப சொல்லுங்க, ஹஜ்ஜு தமத்து என்றால் என்னன்னு சொல்லு, யார் சொல்லுவான்? ஹஜ்ஜு தமத்து என்றால் முதல்ல உம்ரா முடித்து விட்டு பிறகு தனி இஹ்ராம்ல ஹஜ்ஜு செய்யறது. உம்ராவை முடிச்சுட்டு உம்ராவை விட்டு வெளியே வந்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தனி இஹ்ராம்ல ஹஜ்ஜு செய்வது, அதான் ஹஜ்ஜு தமத்து. உம்ராவையும் ஹஜ்ஜையும் தனித்தனி இஹ்ராமில் செய்வது. சொல்லுங்க பார்க்கலாம், உம்ராவையும் ஹஜ்ஜையும் தனித்தனி இஹ்ராமில் செய்யறதுக்கு பேர் தான் என்ன? ஹஜ்ஜு தமத்து. உம்ராவையும் ஹஜ்ஜையும் ஒரே இஹ்ராமில் செய்யற ஹஜ்ஜுக்கு பேர் என்ன? ஹஜ்ஜு கிராம். உம்ராவையும் ஹஜ்ஜையும் ஒரே இஹ்ராமில், இஹ்ராம் அவிழ்க்கவே மாட்டாங்க ஹஜ்ஜுக்கு முடியற, ஹஜ்ஜு முடிகிற வரைக்கும். அவங்க எவ்வளவு நாளுக்கு முன்னாடி மக்காவுக்கு போயிட்டாலும் சரி, இப்ப போனாலும் சரி, ஷவ்வால்ல போயிருந்தாலும் சரி, துல்காதால போயிருந்தாலும் சரி, ஒரு இஹ்ராம் தான். உம்ராவை முடிச்சுட்டு இஹ்ராம் அவிழ்க்க மாட்டாங்க, கடைசியில பிற பத்துக்கு அவங்க ஹஜ்ஜ முடிச்சுட்டு தான் என்ன செய்வாங்க? இஹ்ராம அவிழ்ப்பாங்க. இந்த ஹஜ்ஜுக்கு பேர் என்ன? ஹஜ்ஜு கிரான். கிரான் சேர்த்து விடுவது, தமத்து உட்கார்ந்து ரெஸ்ட் எடுப்பதுன்னு அர்த்தம். சரி, ஹஜ்ஜ மட்டும் செய்யறது, இங்கிருந்து போய் மக்கால உம்ரா இல்லாம ஹஜ்ஜ மட்டும் செய்யறது, அந்த ஹஜ்ஜுக்கு பேர் என்ன? ஹஜ் இஃப்ராத். அவ்வளவுதான், சிம்பிள். முடிஞ்சுங்களா இல்லையா? நம்ம மக்காவுல போய் ஒரு இஹ்ராம்ல ஹஜ்ஜ மட்டும் செய்யறது. அது எப்ப வேணாலும் போலாம், இப்ப போனா முன்னாடி போயிருக்கலாம், ஆனா இஹ்ராம் அவிழ்க்க மாட்டாங்க. எது வரைக்கும்? ஹஜ்ஜ முடிக்கிற வரைக்கும். ஹஜ்ஜ முடிச்சவன தான் அவங்க இஹ்ராம் அவிழ்ப்பாங்க. ஆனா அவங்க எது மட்டும் செய்வாங்க? ஹஜ்ஜு மட்டும் செய்வாங்க. ஓகேவா? இப்ப அடுத்த கேள்வி என்ன? இப்ப மொத்தம் எத்தனை ஹஜ் ஆச்சு? என்னென்ன? ஹஜ்ஜு தமத்து, ஹஜ்ஜு கிரான், ஹஜ்ஜு இஃப்ராத். இப்ப என்ன கேட்க போறோம்? இந்த மூணுக்கும் இடையில இஹ்ராம் அல்லாத, உம்ரா அல்லாத ஒரு முக்கியமான டிஃபரண்ட் இருக்கும் இந்த மூணுக்குள்ள. யார் சொல்லுவா? இந்த மூணுல ஒரு விசேஷமா ஒரு சின்ன டிஃபரண்ட் இருக்கும். குர்பானி கொடுக்கற, சரியா? யார், எந்தெந்த ஹஜ்ஜு செய்யறவங்க குர்பானி கொடுப்பாங்க, எந்த ஹஜ்ஜு செய்யறவங்க குர்பானி கொடுக்க மாட்டாங்க? ஹஜ்ஜு இஃப்ராது செய்யறவங்க குர்பானி கொடுக்க மாட்டாங்க. ஹஜ்ஜு இஃப்ராதுல உள்ளவங்களுக்கு குர்பானியை அல்லாஹ் கடமையாக்கல. மற்றபடி ஹஜ்ஜு தமத்து செய்யறவங்களும் சரி, ஹஜ்ஜு கிரான் செய்யறவங்களும் சரி, கண்டிப்பா அவங்க குர்பானி கொடுக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஹஜ்ஜு தமத்து செய்யறவங்க கண்டிப்பா குர்பானி கொடுக்கணும். ஓகே, அல்லாஹும்ம ஸல்லி அலா நபீனா முஹம்மத். இப்ப ஹஜ்ஜு தமத்து செய்யறது எப்படி? ஹஜ்ஜு தமத்துவில் நாம் உம்ராவும் செய்வோம், ஹஜ்ஜும் செய்வோம். ஹஜ்ஜு தமத்துல உம்ராவும் செய்வோம், ஹஜ்ஜும் செய்வோம். ஆனால் இரண்டையும் தனித்தனி இஹ்ராமில், இரண்டையும் தனித்தனி இஹ்ராமில், சரியா? ஆகவே முதலாவது நாம் உம்ரா செய்வது எப்படி என்று தெரிந்து கொள்வோம். முதல்ல நம்ம போய் என்ன செய்ய போறோம், உம்ரா செய்ய போறோம். யார் இந்த ஹஜ்ஜுடைய மாதங்கள்ல, அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் என்பது அறியப்பட்ட மாதங்களில் செய்யப்பட வேண்டிய இபாதத், ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ்ஜுடைய பத்து நாள், சரியா? இந்த ஹஜ்ஜுடைய மாசத்துல யார் உம்ரா செய்துவிட்டு பிறகு ஹஜ் செய்வாரோ அவங்க எல்லாமே ஹஜ் தமத்துடைய கேட்டகரி, அந்த வகையில வந்துருவாங்க. இப்போ ஒருத்தர் ஷவ்வால்ல போய் ஹஜ் செஞ்சாரு, உம்ரா செஞ்சாரு, ஷவ்வால்ல உம்ரா செஞ்சாரு, அதுக்கப்புறமா அவர் அங்க இருக்கிறாரு, அல்லது திரும்ப பக்கத்தில் வெளியே வர்றாரு போறாரு. சில அறிஞர்கள் சொல்றாங்க மீகாத்தை விட்டு வெளியே வந்தா கூட பிரச்சனை கிடையாது. எப்ப ஹஜ்ஜுடைய மாசத்தில் அவர் உம்ரா செஞ்சிட்டாரோ அடுத்து அவர் செய்யக்கூடிய ஹஜ் எதுவாகத்தான் இருக்கும், ஹஜ் தமத்துல தான் வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இப்ப நாம் மீகாத் என்ற அந்த எல்லைக்கு வெளியில இருக்கும், புரியுதா? மீகாத்னா என்ன, காபத்துல்லாவுக்கு போறவங்க, காபத்துல்லாவுக்கு போறவங்க ஒரு குறிப்பிட்ட இடங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நிர்ணயித்தார்கள். அந்த இடங்களை அவங்க தல்பியா சொல்லாம, உம்ரா ஹஜ்ஜுக்குண்டான நீயத்து வைக்காம அவங்க கடக்க கூடாது. ஹஜ் உம்ராவுக்கு போறவங்க, ஒருத்தங்க சாதாரணமா டிரைவரா போறாரு, வேற வேலைக்கு போறாருன்னா போலாம், ஆனா ஹஜ் உம்ராவுடைய நீயத்துல போனார் என்றால் அவர் கண்டிப்பா அந்த இடத்தை கிராஸ் பண்ணும் பொழுது உம்ராவுடைய, உம்ராவா இருந்தா உம்ராவுடைய நீயத்து வைக்கணும், ஹஜ்ஜா இருந்தா ஹஜ்ஜுடைய நீயத்து வச்சு அவர் தல்பியா சொல்லிட்டு தான் போகணும். பிளஸ் ஆண்களாக இருந்தா ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணிடணும், ஆண்களாக இருந்தா ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணிடணும், அதாவது தைக்கப்படாத இரண்டு துணிகளை அவர் அணிந்து கொள்வார், தைக்கப்பட்ட ஆடைகளை எல்லாம் அவர் களைந்து விடுவார். புரியுதுங்களா? இதுக்கு பேர் தான் மீகாத்துன்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்லுவாங்க மீகாத்? அரபில மீகாத் என்பதற்கு என்ன பொருள், குறிப்பிட்ட இடம்னு அர்த்தம். இந்த 16வது பக்கத்தில் இருக்கும் மீகாத், குறிப்பிட்ட இடம், சரியா? காபத்துல்லாவை சுற்றி 5 இடங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு இடத்திலிருந்து திசையிலிருந்து வர்றவங்களுக்காக. இந்த 5 இடங்களை யாருமே கிராஸ் பண்ணக்கூடாது. ஹஜ் உம்ராவுக்கு வர்றவங்களா இருந்தா இஹ்ராம் செய்து தல்பியா நியத்து வைக்காம அப்படி வந்தால் பெரும் பாவம். அப்படி அவர் கிராஸ் பண்ணி விட்டார் என்றால் மறந்து கிராஸ் பண்ணாலும் பாவம், அதுக்காக அவர் ஒரு ஆடு குர்பானி கொடுக்கணும். அப்ப வேண்டும் என்று செய்தால் எவ்வளவு பெரிய பாவம், யோசிச்சுப்பாரு. சோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று, சரிங்களா? அப்ப நம்முடைய உம்ரா என்பது இந்த மீகாத் எல்லையிலிருந்து தான் ஸ்டார்டிங் ஆகும். நம்முடைய உம்ரா எங்க இருந்து ஸ்டார்டிங் ஆகும், மீகாத் எல்லையிலிருந்து ஆரம்பமாகும். அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், இங்க பாருங்க, அதுலயே 17வது பக்கத்தில் இருக்கும் இஹ்ராமுக்கு முன் செய்ய வேண்டியவைன்னு சொல்லிட்டு. இதுல இப்ப நம்ம பெரும்பாலான காரியங்களை முன்னாடியே செஞ்சிருப்போம், ஏன்னா ஹஜ்ஜுடைய பிறந்துட்டதுனால உங்களுக்கு முன்கூட்டி நம்ம அறிவிப்பு செஞ்சாச்சு. மிச்சம் என்ன இருக்குது, குளிக்க வேண்டியது மட்டும்தான். நாளைக்கு நம்ம விமானத்துல ஏறுவதற்கு முன்பாக, அதாவது நம்ம வீட்டில இருந்து புறப்படுறதுக்கு முன்பாக நான் உம்ராவுக்காக குளிக்கிறேன் அப்படின்னு மனசுல நினைச்சு கொண்டு நம்ம அந்த சுன்னத்தான குளியலை குளித்துக் கொள்ளணும். புரியுதுங்களா? நம்முடைய உடம்புல நறுமணம் பூசிக்கொள்ளலாம். ஆண்கள் தங்களுடைய இஹ்ராமுடைய டிரெஸ்ல அத்தர் தடவுறதோ பெர்ஃபியூம் செய்யறதோ எதுவுமே கூடாது. புரியுதுங்களா? பெண்கள் அவங்களுடைய உடம்புல நறுமணம் பூசினாலும் அதை வெளியில வீசக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது, சரிங்களா? புர்காவுக்கு மேல வெளியில கடந்து போறவங்களுக்கு அடிக்கக்கூடிய அளவுக்கு பெண்களுடைய நறுமணம் இருக்கக்கூடாது. அப்ப எல்லாருமே குளித்து அவர்கள் இஹ்ராமுடைய நீயத்தில சுத்தமாகிக் கொள்வார்கள். புரியுதுங்களா? தொழுகை இல்லாதவங்களுக்கும் இந்த குளியல் இருக்கு. ஒருத்தங்களுக்கு தொழுகை இல்லைனாலும் கூட உம்ராவுக்காக வேண்டி என்ற இந்த குளியல் அவங்களுக்கும் ஒரு சுன்னத்தான ஒன்று. புரியுதா? அதுக்கு பிறகு நம்ம விமானத்தில் உட்கார்ந்து நம்ம திக்ரு, துவா, குர்ஆன் ஓதுறது, இந்த மாதிரி அமல்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும். சரியா ஜித்தால இறங்குறதுக்கு 25 நிமிஷத்துக்கு முன்னாடி, சரிங்களா, விமானம் எப்போதும் போல போகக்கூடிய ரூட்ல போனால், வேற ஏதாவது ரூட்டா இருக்குமே ஆனால், இப்ப உள்ள அங்க உள்ள டென்ஷனான சூழ்நிலைகள்ல அதை நமக்கு முன்கூட்டி அறிவிப்பு செய்வாங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நாம் உங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லுவோம். ஆக கண்டிப்பா ஜித்தால லேண்டிங் ஆகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம அலர்ட் ஆயிடும். யாருக்காவது தூக்கம் அசதி, வெளியூர்ல இருந்து வந்தவங்களா இருந்தாலும் கூட விமானத்துல ஏறினவனே ஓய்வு எடுத்துக்கிட்டு, ஏன்னா 5 மணி நேரத்துக்கு கண்டிப்பா பறக்கும், நமக்கு 4 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஓய்வு எடுத்துட்டாங்க கூட மிச்சம் உள்ள பிந்திய நேரத்துல நம்ம உஷாராயிடும். சில ஹாஜி என்ன செய்வாங்க, விமானத்துல உட்கார்ந்தவனே பக்கத்துல ஒருத்தவங்களை புதுசா பார்ப்பாங்க, அவங்கள பார்ப்பாங்களா கதையெல்லாம் பேசிட்டு, கடைசியில நம்ம தல்பியா சொல்லி கொடுக்குற நேரத்துல தான் குரட்டை விட்டு கர்றோம். என்ன ஏன்னா அப்பதான் அசதி வரும். சைத்தா இருக்கானு அல்லாஹு அக்பர் கபீரா, நம்ம எல்லாம் டிக்கெட் எடுத்து ஹாஜியார்ட்ட காசு கட்டிட்டு வரீங்க பாருங்க, அவன் ஹாஜியார்ட்ட காசும் கட்டியிருக்க மாட்டான், டிக்கெட்டும் எடுத்திருக்க மாட்டான், சவுதி கவர்மெண்ட்ல விசாவும் வாங்கியிருக்க மாட்டான், இமிகிரேஷனும் அவனுக்கு கிடையாது, பிளைட்ல செக்கிங்கும் கிடையாது, சீட்டே இல்லாம நம்ம பக்கத்துல உட்காந்துருப்பான். எப்படி எங்க பிளைட்ல எதுவுமே இல்லாம நம்மளோட வந்துகிட்டே இருப்போம், புரியுதா இல்லையா? ரொம்ப உஷாரா இருக்கணும், ரொம்ப உஷாரா இருக்கணும். தலை வலிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குமா, இப்படி தலை வலிக்குது இல்ல, வலிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குமா, கால் வலிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குமா, எல்லாம் மாதிரி தான், கடைசியில ஒண்ணுமே அங்க இருக்க, இபாதத்துன்னு வந்துட்டா ஏதோ ஒரு மாதிரி செய்யற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்க போயிட்டு வாங்கலாம், அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம், முதல்ல என்ன ஓதிடணும், அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம், ரெண்டு பக்கம் ஊதி விட்டு உடம்பனை ஊதிக்கிட்டு எந்திரிச்சிட்டீங்கன்னா ஓடி போயிடும், ஒண்ணுமே இருக்காது. அப்ப அந்த சோம்பேறித்தனத்துக்கும் அலட்சியத்துக்கும், புரியுதுங்களா, கவனக்குறைவுக்கு நம்ம உற்றவே கூடாது இடம். நம்மளை இபாதத்திலிருந்து பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிறான்னு தெரியுதா, நம்ம ஃப்ரெண்டு வேலை இது, யார் வேலை, அவனு ஒரு ஃப்ரெண்டு தானா, கெட்ட ஃப்ரெண்டு அல்ல, என்ன சொல்றாங்க, மலக்கும் ஃப்ரெண்டு அவரு நல்ல ஃப்ரெண்டு, சைத்தானும் ஃப்ரெண்டு ஆனா என்ன ஃப்ரெண்டு, கெட்ட ஃப்ரெண்டு. நல்ல ஃப்ரெண்டு சொல்றதை கேட்கணுமா, கெட்ட ஃப்ரெண்டு சொல்றதை கேட்கணுமா, நல்ல ஃப்ரெண்டு சொல்றது கேட்கணும், அவ்வளவுதான், முடிஞ்சு, புரியுதா இல்லையா? ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத். அப்ப நம்ம இஹ்ராமுக்காக தயாராகிடும், புரியுதுங்களா? சரி, இஹ்ராமுக்காக தயாராகும் போது நீங்க இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். எதை தெரிஞ்சு வச்சுக்கணும், இஹ்ராமுடைய நிலையில் தடுக்கப்பட்டவைன்னு சொல்லி 29வது பக்கத்தில் இருக்கும். இஹ்ராமுக்கு பிறகு தல்பியா, உம்ராவுடைய அல்லது ஹஜ்ஜுடைய தல்பியாவை ஓதுனதுக்கு பிறகு செய்யக்கூடாத செயல்கள் இந்த 29வது பக்கத்தில் இருக்கும். இதை நம்ம கவனிச்சுக்கணும். நகை வெட்டுறது, பெண்கள் முகத்தை மறைக்கிறது, ஆண்கள் வந்து முகத்தையோ தலையோ மறைக்கிறது, தைக்கப்பட்ட ஆடைகள் அணியிறது, முடிகள் புடுங்கிறது, இதெல்லாம் கூடாது, புரியுதுங்களா? அதுல பின்னாடி ஒரு பகுதி இருக்கும், இஹ்ராமுடைய நிலையிலும் அனுமதிக்கப்பட்டவை. சில பேர் இதெல்லாம் தப்புன்னு நினைச்சுக்கிறாங்க, வாட்ச் கட்டுறது, நீங்க கையில செல்போன் வச்சிருக்கீங்க, இயர்போன் போட்டு குரான் கேட்கலாமா, கேட்கலாம், புரியுதுங்களா? நமக்கு அனுமதிக்கப்பட்டதுலாம் அது தனியா ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம், 30வது பக்கத்துல 31வது பக்கத்துல கூலிங் கிளாஸ் போட்டுக்கலாம், நீங்க ஹேண்ட்பேக் தொங்க விட்டுக்கலாம், அதெல்லாம் வந்து தப்பு கிடையாது. இஹ்ராமுடைய நிலையில் தடுக்கப்பட்டவைன்னு சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய இந்த 14 விஷயங்களை கண்டிப்பா நீங்க படிச்சுக்கணும். ஒன்று என்ன, எந்த முடியையும் பிடுங்குதல் வெட்டுதல், 2வது நகம் வெட்டுதல், 3வது தலையை மறைத்தல். இது ஆண்களுக்காக வேண்டி உள்ளது, பெண்கள் கண்டிப்பா தலையை மறைச்சுதான் இருப்பாங்க, முகத்தை மட்டும்தான் நோஸ் ஃபேஸ் போட்டு கட்ட மாட்டாங்க, புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி ஒரு துப்பட்டா மாதிரி வச்சிருப்பாங்க, தலைக்கு போற ஸ்கார்ஃப் அந்த எல்லாம் கட்டிட்டு, ஆண்களோட ரொம்ப க்ளோஸா உட்கார மாதிரி இருந்துச்சுன்னா இந்த துப்பட்டாவை அப்படியே எடுத்து மூஞ்சில அப்படி தொங்க விட்டுப்பாங்க, ஆண்கள் கொஞ்சம் தூரம் போனோன்னா இதை அப்படியே எடுத்து திரும்ப எடுத்து தலையில போட்டுப்பாங்க. இப்படி நோ ஸ்பேஸ் கட்டுறாங்கல்ல, நிக்காப் இப்படி நெத்தியோட சேர்த்து தலையில வச்சு கட்டுறாங்கல்ல, அது மட்டும் செய்ய மாட்டாங்க. அதே போல கையுறை காலுறை அணிதல், புரியுதுங்களா? ஆண்களுக்கு பெண்கள் காலில் சாக்ஸ் போட்டுக்கலாம், ஷூ போட்டுக்கலாம், கிளவுஸ் மட்டும் போட மாட்டாங்க. ஆண்களுக்கு ரெண்டுமே போடக்கூடாது, நோ சாக்ஸ் நோ கிளவுஸ். தைக்கப்பட்ட ஆடை, இதுவும் ஆண்களுக்கு மட்டும்தான். பெண்கள் முகத்திரை அணிதல், முகத்தை மறைத்தல், கையுறை அணிதல், இது பெண்களுக்கு உண்டான சட்டம். நறுமணம் பூசுதல், இது ரெண்டு பேருக்குமே, புரியுதுங்களா? இஹ்ராமுக்கு முன்னாடி போட்டுக்கலாம். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர்கள் இஹ்ராமுக்காக குளித்த போது அவர்களது உடலில் நான் நறுமணத்தை பூசினேன். உடல்ல பூசிக்கலாம், டிரெஸ்ல நம்ம பூசக்கூடாது. உடல்ல இருக்கிறது டிரெஸ் உடைய உள்பகுதியில பட்டுச்சுன்னா அது தப்பு கிடையாது, நேரடியா டிரெஸ்ல நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. இதை பெர்ஃபியூமோ அல்லது ஸ்ப்ரேவோ அல்லது பவுடரோ எந்த ஒரு நறுமணத்தையும் இஹ்ராமுடைய துணியில, அது வந்து பெண்கள் எப்போது அணிஞ்சு கொள்ளக்கூடிய டிரெஸ்ஸா இருக்கட்டும், அல்லது ஆண்களுக்கு உண்டான அந்த ரெண்டு துணியா இருக்கட்டும், புரிஞ்சுங்களா? அடுத்ததாக, ஹரமுடைய எல்லையில் உள்ள மரம் செடி கொடிகளை பிடுங்குவது, வெட்டுவது. அங்க தானா முளைக்கக்கூடிய மரங்கள் செடிகள் இருக்குல்ல, அதை யாருமே பிடுங்கக்கூடாது, வெட்டக்கூடாது. இது இஹ்ராம்ல உள்ளவங்களுக்கும் உள்ள சட்டம் தான், இஹ்ராம்ல இல்லாதவங்களுக்கும் உள்ள சட்டம் தான். இப்ப நம்ம மக்கள் போய் அங்க தங்கியிருப்போம்ல, மக்கள் வளர்க்கக்கூடிய ரோஜா செடி, அந்த மல்லிகைப்பூ செடி, அந்த மாதிரி செடிகளை பிடுங்கலாம். தானா வளருது பார்த்தீங்களா, அந்த செடிகளை நம்ம பிடுங்கக்கூடாது, வெட்டக்கூடாது. அதே போல ஹரமுடைய எல்லையில் கீழே விழுந்து கிடக்கின்ற பொருள்களை எடுக்கக்கூடாது, எந்த நிலையிலையும் சரி. நம்ம இஹ்ராம்ல இருந்தாலும் சரி, இஹ்ராம்ல இல்லை இருந்தாலும் சரி, அப்படியே எடுத்தா என்ன செய்யறது? எடுக்கக்கூடாது. எடுத்துட்டா என்ன செய்யறதுமா? அந்த இடத்துல நின்று கொண்டு அந்த பொருளுக்குரியவர் வர்ற வரைக்கும் இந்த பொருள் யாருடையதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். புரிஞ்சா? எவ்வளவு கஷ்டமான செயல், என்னமா பேசாம விட்டு வேண்டு அல்லான்னு உரியவங்க எடுத்துப்பாங்க. தெரியாம எடுத்துட்டீங்க, கையில தூக்கிட்டு நவந்துட்டீங்க. இப்ப நீங்க அதுக்குன்னு ஒரு கவுண்டர் இருக்கு, சுந்தூக்குல் மஃபூதா, புரியுதுங்களா? லாஸ் அண்ட் ஃபவுண்ட் கவுண்டர்ஸ், அந்த கவுண்டர்ல கொண்டு போய் நீங்க முறையா ஒப்படைக்கணும், புரியுதுங்களா? அதனால நமக்கு பேணுதல் என்ன, பேசாம அல்லான்னு பார்க்காம வந்துடணும், பார்க்காம வந்துடணும், புரியுதுங்களா இல்லையா? அதே போல வேட்டையாடுவது, வேட்டை பிராணிகளை காண்பித்து கொடுப்பது, இது இப்ப அங்க வாய்ப்பு இல்லை, தெரிஞ்சுக்க வேண்டும். அதே போல இந்த ஹரம் ஷெரீஃபுக்கு போகும் பொழுது அங்க புறாக்கள்லாம் உட்கார்ந்துருக்கும், அது சில பேர் சும்மா ஜாலிக்காக வேண்டி அது 100 500 அப்படியே உட்காந்துருக்கும், அப்படியே அதை போய் விரட்டுவான், அது பறந்து போறது ஒரு ஸ்டைலா இருக்கும், அழகா இருக்கும், அது கூட செய்யணும். யாருக்கும் அங்கே நாம் அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடாது, ஹரமுடைய எல்லையில யாருக்கும் நம்ம அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடாது. இதை ஹாஜிகள் சட்டம் தெரியாம ஒரு வேடிக்கையா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அங்க புறாக்கள் நிறைய உட்காந்துருக்குமா, அப்படியே வந்து வேகமா விரட்டுவாங்க, அதெல்லாம் பறந்து போகும். சின்ன பிள்ளைங்க அறியாம செஞ்சா வேற விஷயம், பெரியவங்க செய்துவிடக் கூடாது. அடுத்து 11, திருமண ஒப்பந்தம் செய்வது, தனக்கும் செய்து கொள்ளக்கூடாது, பிறருக்கும் செய்து வைக்க கூடாது. அப்படி செஞ்சாலும் நிக்காக நிறைவேற, ரெண்டு ஹாஜியார் வந்தாங்க, ஹாஜியார் என்கிட்ட பையன் இருக்கா, ஹாஜியார் உங்கள்ட்ட பொண்ணு இருக்காமல, நிக்கா பண்ணிடுவோமா அப்படின்னு. நிக்கா ஒப்பந்தம் பேசுறதுக்கு இஹ்ராமில் பண்ணக்கூடாது, என்னங்க இஹ்ராம முடிச்சுட்டா பண்ணிக்கலாம், இஹ்ராமுடைய நிலையில திருமண ஒப்பந்தம் செய்யக்கூடாது. அதே போல கணவன் மனைவி இச்சையை தூண்டக்கூடிய பேச்சுகளையே பேசக்கூடாது, கணவன் மனைவி பொதுவாகவே அந்நியர்கள்ட்ட பேசக்கூடாது. நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தில் கணவன் மனைவி அவங்க அவங்களுக்குள்ளார பேசுறதுக்கு பொது மற்ற நேரங்கள் அனுமதி இருக்குது, ஆனால் இஹ்ராமுடைய நிலையில இச்சையான பேச்சுகளையும் பேசக்கூடாது. அதுபோன்று குடும்ப வாழ்க்கை தாம்பத்திய உறவு செய்வது கூடாது, 13. 14, தர்க்கம் செய்வது கூடாது. என்ன தர்க்கம் செய்யறது? எந்த விஷயத்திலுமே தர்க்கம் பண்ணக்கூடாது. இன்றைக்கு அல்லாஹ் மன்னிக்கணும், பெரும்பாலான ஹாஜிகள் மாட்டிக்கிறது இதுலதான், பெரும்பாலான ஹாஜிகள் சிக்கிக் கொள்வது இந்த தர்க்கம் செய்யறதுலதான். தர்க்கம் என்றால் ஆர்குமெண்ட், எப்படி இப்ப உதாரணத்துக்கு ஒரு நீங்க சொல்றீங்க, இப்ப ரூம்ல போறீங்க, இஹ்ராம் பேசல, இந்த பெட்டு நீங்க எடுத்துக்க, இந்த பெட்டை நான் எடுத்துக்கிறேன், இல்ல இல்ல எனக்கு இந்த பெட்டு தான் வேணுங்கிறது, புரியுதா? இல்ல இல்ல எனக்கு இந்த பெட்டு தான் வேணும், நான் இந்த பக்கம் படுக்க மாட்டேன் அப்படின்னு ரெண்டு பேரும் தர்க்கம் பண்ணிக்கிறாங்க, எனக்கு இது வேணும், உனக்கு அது வேணும், இல்ல நான் இதை ஒத்துக்க மாட்டேன், நான் அதை ஒத்துக்க மாட்டேன், வாயால சண்டை போடுறது, வாயால சண்டை போடுறது எந்த ஒரு விஷயத்திலையும் சரி. ஒரு தடவை சொன்னீங்களா அவங்க கேட்கலையா, விட்டு வேண்டும், அவ்வளவுதான், நம்ம விட்டு கொடுத்துரும், புரியுதுங்களா? நம்ம சொல்றதுதான் சரின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் செய்யக்கூடாது. அல்லாஹ் குறிப்பா சொன்னான், فلا رفث ولا فسوق ولا جدال في الحج. யார் ஹஜ்ஜை தன் மீது கடமையாக்கிக் கொள்வாரோ, அதாவது மீகாத்தில் தல்பியா ஓதி விடுவாரோ, அவர் தனது மனைவியிடம் இச்சையான பேச்சுகளை பேச வேண்டாம், பாவமான காரியங்களை செய்ய வேண்டாம், தன்னோடு வரக்கூடியவர்களிடத்தில் அவர் தர்க்கம் செய்ய வேண்டாம். ஏன்னா பயணத்தில் கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் வரும், ஏதாவது ஒரு விஷயத்தில், சாப்பிடுற விஷயத்தில் கூட, தண்ணி குடிக்கிற விஷயத்தில் கூட, எந்த ஒரு விஷயத்தில் கூட. ஒரு தடவை நம்ம சொல்றோமா, அடுத்து அவங்க அதுக்கு ஆப்போசிட்டா சொல்லிட்டாங்களா, நம்ம என்ன செஞ்சிடறோம், கீப் சைலண்ட், முடிச்சு. நான் தான் சரி நீங்க சொன்னது தப்புன்னு சொல்லி நம்ம நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது, அவ்வளவுதான், விட்டுற வேண்டியது. புரியுதுங்களா? இப்ப இந்த விஷயங்களை நீங்க கவனமா புரிஞ்சுக்கணுமா, கவனிச்சிங்களா? எந்த விஷயத்தை பொதுவா குறிப்பா இது கடைசியா சொன்னது, பொதுவா இஹ்ராம்ல எப்ப நம்ம மீகாத்துல விமானம் பறக்கும் பொழுது உங்களுக்கு தல்பியா சொல்லிக் கொடுப்போம், புரியுதுங்களா? அதுக்கு பிறகு நம்ம செய்யக்கூடாத காரியங்கள் இதை நீங்க மனசுல கவனத்துல வச்சுக்கொள்ளணும். ஓகே, இப்ப விஷயத்துக்கு வாங்க. ஆண்கள் அவங்க இங்கிருந்து ஏர்போர்ட்லயே ரெடி ஆயிடுவாங்க, தன்னுடைய இஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸோட அவங்க இருப்பாங்க, ஃபிளைட்ல உட்காந்துருப்பாங்க. மீர்காத்துல அவங்க விமானம் பறக்கும் பொழுது, இப்ப மீர்காத்துல விமானம் பறக்குது, நம்ம தல்பியா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தல்பியா நம்ம சொல்லிக் கொடுப்போம், புரியுதுங்களா? பெண்கள் எப்போதும் போல அவங்களுடைய ட்ரெஸ்ல இருக்க போறாங்க, அதுக்கு பிறகு இந்த நோஸ் ஃபேஸ் கட்டிருந்தாங்கன்னா அதை மட்டும் எடுத்து விட்டுக்கிட்டு அவங்க இந்த ஷால் போட்டுக்க வேண்டியது, புரிஞ்சுச்சா? இப்ப பாருங்க, நல்ல கவனிங்கம்மா. இப்ப ஹஜ்ஜ தமத்துல முதலாவதாக நாம் என்ன செய்ய போகிறோம், உம்ரா செய்ய போகிறோம். உம்ராவில் நல்ல கவனிங்க, நாலு அமல் இருக்கு. உம்ரால எத்தனை அமல் இருக்கு? நாலு அமல். அதுல முதலாவது அமல் தான் இப்ப நம்ம செய்ய போகக்கூடிய அமல், மீகாத். அதாவது உம்ராவுக்காக நியத்து செய்தல், உம்ராவுக்காக நியத்து செய்தல் முதலாவது அமல். இப்ப ஏற்கனவே நம்ம உங்களுக்கு விளக்கமா சொல்லியிருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா நியத்தையும் நம்ம மனசுக்குள்ளார செய்யணும், இந்த உம்ரா ஹஜ்ஜுடைய நியத்தை மட்டும் வெளிப்படையா செய்யணும், புரியுதா? ஓகே, அப்ப நம்ம எப்படி நியத்து செய்வோம், ஹஜ்ஜு தமத்து செய்யக்கூடியவங்க கவனிங்க, நல்லா கவனிங்கம்மா, ஹஜ்ஜு தமத்து செய்யக்கூடியவங்க, ஹஜ்ஜு தமத்து செய்யக்கூடியவங்க முதலாவதாக உம்ரா செய்வாங்க. அந்த உம்ரால அவங்க எப்படி நியத்து செய்யணும், ஏன்னா பொதுவா நீங்க மற்ற மாசங்களில் போகும் பொழுது உம்ரா செய்யும் போது அல்லாஹும்ம லப்பைக்க உம்ரத்தன், அல்லாஹும்ம லப்பைக்க உம்ரத்தன், முடிஞ்சு போச்சு. ஆனா ஹஜ்ஜு தமத்துவுக்காக நீங்க உம்ரா செய்யும் போது இப்ப எப்படி செய்யணும், அல்லாஹும்ம லப்பைக்க உம்ரத்தன் முதமத்தியன் பிஹா இலல் ஹஜ்ஜி, அல்லாஹும்ம லப்பைக்க உம்ரதன் முதமத்தியன் பிஹா இலல் ஹஜ்ஜி, அல்லாஹும்ம ஹாதிஹி உம்ரதுன் லா ரியா ஃபீஹா வலா சும்ஆ. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்த நியத். வேற அந்த புக்கில் இருக்கு, இந்த புக்கில் இருக்குன்னு போட்டு குழப்பிக்காதீங்க. இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் செஞ்ச நியத் இருக்கு, கிதாபுல இருக்கு. அல்லாஹ்வே, நான் உம்ராவுக்காக தல்பியா சொல்கிறேன், இதை தொடர்ந்து நான் ஹஜ் தமத்து செய்கிறேன், இதை தொடர்ந்து நான் ஹஜ் தமத்து செய்கிறேன். அல்லாஹ்வே, இந்த உம்ரா வணக்கத்தில் நான் புகழையோ முகஸ்துதியையோ நாடவில்லை, இந்த உம்ரா வணக்கத்தில் நான் பிறர் புகழ வேண்டும் என்பதையோ முகஸ்துதியையோ நான் நாடவில்லை. அல்லாஹும்ம ஹாதிஹி உம்ரதுன் லா ரியா ஃபீஹா வலா சும்ஆ, இந்த துவா அதுல இருக்காது, இது அதுல இருக்காது. மெயினா இது கண்டிப்பா ஓதணும், எது ஓதணும், அல்லாஹும்ம லப்பைக்க உம்ரதன் முத்தமத்தி அம்பிஹா இல ஹஜ்ஜிங்கிறது கண்டிப்பா ஓத வேண்டியது. இது வந்து சுன்னத், ரெண்டாவது உள்ளது சுன்னத், புரிஞ்சுச்சுங்களாமா? எப்ப நீங்க இந்த தல்பியாவுடைய நியத்தை வச்சிருக்கீங்க, நீங்க கவனிங்க, அடுத்து அதுக்கு பிறகு தல்பியா ஓத வேண்டியதான், தல்பியா ஓதிக்கிட்டே இருக்க வேண்டிதான். எது வரைக்கும் தல்பியா ஓதுவோம்? ஒன்னு மக்கா போய் சேர்ற வரைக்கும் தல்பியா ஓதுவோம், இல்ல காபத்துல்லாக்குள்ள போற வரைக்கும் தல்பியா ஓதிக்கிட்டே இருக்கும். உங்க உம்ராவுக்கு ரொம்ப சவாபு நீங்க கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுங்க, உங்க உம்ராவுக்கு என்ன கிடைக்கும் சொல்லு? சவாப். சவாப்னா என்ன? நன்மைகள், பலன்கள், அல்லாவிடத்துல சொர்க்கம், புரியுதா? கூலி அல்லாவிடத்துல அதிகமா நீங்க கிடைக்கணும்னு விரும்புனீங்கன்னா, விரும்புவீங்களா விரும்ப மாட்டீங்களா? விரும்பணும். அப்படி யாரு விரும்புறாங்களோ அவங்க தல்வியாவை அதிகம் கூறட்டும். உம்ராவுக்கு அதிகமா எனக்கு சவாபு கிடைக்கணும்னா தல்வியா சொல்ல வேண்டியது. இன்றைக்கு மக்கள் அல்லாஹ் கருணை காட்டட்டும், இந்த மக்களுக்கு நேர்வழி காட்டட்டும். தல்வியாலாம் ஒண்ணு பண்ணாம போச்சு, சும்மா கொஞ்ச நேரத்துக்கு சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா இப்பதான் தல்வி இஹ்ராம் ஆரம்பிச்சிருப்போம், தல்வியா ஓதிருப்போம். ஹஜர் நாளைக்கு இரண்டாவது உம்ராவுக்கு போயிடலாமான்னு கேட்பாரு. இப்படி நாளைக்கு இரண்டாவது உம்ராவுக்கு போகணுமே, நீங்க ஏற்பாடு பண்ணுவீங்களான்னு கேட்பாரு. அது எப்படி பஸ் அங்கிருந்து இருக்குமான்னு கேட்பாரு. சைத்தான் எப்படிலாம் மக்களை ஏமாத்தலாம், மயக்கலாம் பாருங்க. செஞ்சுக்கிட்டு இருக்கிற உம்ராவை எப்படி சரியா செய்யறதுங்கிறது சிந்திக்கிறது இல்ல. என்ன செய்யறாரு? நாளைக்கு போய் நம்ம ரெண்டாவது உம்ராவுக்கு கூட்டிட்டு போவீங்களா, இல்ல நீங்க வரமாட்டீங்கன்னா நீங்க ஏற்பாடு பண்ணி தருவீங்களா? என்னப்பா செய்வேன்? ரசூல்லா பேர்ல உம்ரா செய்ய போறேன். வச்சுறாங்க. இப்படி சஹாபாக்கள் பேர்ல, அபூபக்கர் பேர்ல உம்ரா செய்ய போறேன். அதெல்லாம் அப்புறம் நம்ம பேசுவோம். எதுக்கு இந்த விஷயத்தை சொல்ல வரேன்னா, முதல்ல செய்யக்கூடிய இபாதத்தை சரியா செய்யணுங்கிற கவனத்தில் இருக்கணும். அப்ப இந்த உம்ரா வணக்கம், உம்ரால தவாஃப் எத்தனை தடவை செய்ய முடியுமா? ஒரு தடவை, ஏழு சுத்து ஒரு தடவை தான் செய்ய முடியும் உம்ரால. நல்லா கவனிச்சுங்க, உம்ரால தவாஃப் எத்தனை தடவை? ஒரு தடவை தான் செய்ய முடியும். நீங்க விரும்பினா கூட, நான் ஏறா கூட இன்னொரு தவாஃப் பண்ணிக்கிறேன் முடியாது. நெக்ஸ்ட் கோ டு த சை, முடிஞ்சு போச்சு. உம்ரால நீங்க எத்தனை தடவை தவாஃப் பண்ண முடியும்? ஒரு தடவை தான். எப்படி தொழுகையில ஒரு ரக்அத் முடிச்சுட்டு அடுத்து ரெண்டாவது ரக்அத்துக்கு போயிட்டு தான் திரும்ப நான் எழுந்திரிச்சு ஒரே முதல் ரக்அத் தொழுக போறேன்னு சொல்ல முடியாது. சோ அடுத்து சை எத்தனை தடவை செய்வீங்க? ஏழு சுத்து ஒரு தடவை தான் செய்ய முடியும். நான் இன்னொரு ஏழு ரவுண்ட் அடிக்க போறேன்னா முடியாது. முடியுமா? முடியாது. உம்ரால நல்ல கவனிங்க, ரிப்பீட்டா ரிப்பீட்டா செய்யக்கூடிய ஒரு இபாதத்திற்குன்னா தல்வியாதம். எப்படிங்க? இத மட்டும்தான் ரிப்பீட்டபிள், திரும்ப திரும்ப செய்யப்படக்கூடியது. இதுதான் அல்லாவிடத்துல அந்த உம்ரா செய்யக்கூடிய பயணியை ரொம்ப நெருக்கமாகுது. ஏன்னா இந்த தல்வியாவுடைய வாசகம் அவ்வளவு பெரிய வாசகம். இப்ப நம்மள்ட்ட எல்லாம் நேரம் இல்லை. நேரம் இல்லைன்னா என்ன? நம்ம நேரம் கொடுக்க தயார் இல்லை. தல்வியாவுக்குன்னே அஞ்சு மணி நேரம் கிளாஸ் வைக்கணும். எதுக்கு? தல்வியால என்ன விளக்கம் இருக்குங்கிறதுக்கு அவ்வளவு இருக்கு. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக. இந்த வாசகம் அவ்வளவு பெரிய வாசகம். புரியுதுங்களா இல்லையா? அப்ப இந்த தல்பியாவை சொல்லிக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும் சொல்லணும்? ஒண்ணு மக்கா போய் நம்ம ரூம் சேர்ற வரைக்கும், அல்லது காபத்துல்லா போய் சேர்றது. சோ நம்ம காபத்துல்லா வரைக்கும் போய் சேர்றது சொல்றது மிக சிறப்பு. ஓகேவா? அப்ப உம்ரால நம்ம ஒரு விஷயத்தை முடிச்சிருக்கோம். அப்படியே போன மாதிரி அப்படியே போயிட்டே இருப்போம். எங்க போன மாதிரி? பயணத்துல இருக்க மாதிரியே இருப்போம். அப்ப நம்ம மீகாத்துல தல்வியா ஓதியாச்சு, நியத்து ஓதியாச்சு, நம்ம தல்வியா சொல்லிக்கிட்டே இருக்கோம், ரூமுக்கு போயிட்டோம், அங்க எல்லாம் ஏற்பாடு அனுச்சு வச்சோம். திரும்ப குளிக்கிறதா இருந்தா குளிக்கலாம், ஆனா சோப்பு மட்டும் போடக்கூடாது. புரியுது? நறுமணம் பூசக்கூடாது. டிரெஸ் மாத்துறதா இருந்தா மாத்திக்கலாம், அதை பத்தி ஒண்ணும் தப்பு கிடையாது. வேற இஹ்ராம் மாத்திக்கிறதா இருந்தா கூட மாத்திக்கலாம், தேவைப்படாது நமக்கு. ஏன்னா விமான பயணம் தான் அழுக்கோ பெரிய அதுல வந்து வேர்வையோ ஒன்னும் பட போறது கிடையாது. எல்லாம் ஏசி பஸ் இமிகிரேஷன் ஏசி எல்லாமே ஏசி இருக்குது. அப்ப நம்ம அடுத்து நமக்கு பஸ் ஏற்பாடு பண்ணுவாங்க, நம்ம காபத்துல்லாக்கு போவோம். புரியுதுங்களா? அப்படி போகும் பொழுது நல்லா கவனிச்சுக்கணும். உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன். நம்ம எப்ப உம்ராவுக்கு காபத்துல்லாக்கு போறோம்னு தெரியுதோ, அதுக்கு குறைஞ்சது முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த சாப்பிடுறது தண்ணி குடிக்கிறதுலாம் நிப்பாட்டிடும். புரியுதா? அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு, ஹாஜிசா பஸ் வரப்போகுது, இன்னும் கால் மணி நேரத்தில் அரை மணி நேரத்தில் வந்துடும், கீழே எல்லாம் வாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அப்ப பாத்ரூம் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போய் ஃப்ரெஷ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் ஒது இன்ஷா அல்லாஹ் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தாங்கும். நம்ம கடைசியில போற வரைக்கும் ஊர்ல கொண்டு வந்த மிக்சர், பையில கட்டின பிஸ்கட், அப்புறம் அந்த கொண்டு வந்த முறுக்கு எல்லாத்தையும் தின்னுபிட்டு இத்த பெரிய பாட்டில தண்ணியை தூக்கிக்கிட்டு பஸ்ல ஏறினவுடனே தண்ணியை பிடிச்சிட்டு அங்கிருந்து போகும் பொழுது ஆஜியார் ரெஸ்ட் ரூம் இருக்குமா ஆஜியார் போனவுடனே 50 பேர் இப்படி அநியாயம் பண்ணா எங்க இருந்து நம்ம உம்ராவை முடிக்கிறது சொல்லுங்க பாக்கலாம், முடியுமா சொல்லுங்க பாக்கலாம். அதனால நம்ம நல்லா கவனிச்சுக்கணுங்க, அங்க போனவுடனே உங்களுக்கு சாப்பிடுற நேரம்னா கொட்டிடுவோம், அந்த நேரத்துல சாப்பிட்டுடும். குறிப்பா இந்த இபாதத்துடைய நேரங்கள்ல, மற்ற நேரங்கள்ல அந்த நேரத்துக்குள்ளார நீங்க சாப்பிட்டா பிரச்சனை கிடையாது, ஃபர்ஸ்ட் நேரத்துல சாப்பிட்டுடும். சாப்பிட்டுட்டா அதுக்கப்புறம் நமக்கு ஒரு லாங் டைம் கிடைக்கும், நம்ம புறப்படுறதுக்கு முன்னாடி பாத்ரூம் எல்லாம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வயிறை எம்டியா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு நமக்கு ரெஸ்ட் ரூம் போறதுக்கு தேவையில்லாத அளவுக்கு, தண்ணி குடிக்க தேவையில்லாத அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆயிடும். அப்படியே தண்ணிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு, இந்த மாதிரி சின்ன பாட்டில் வச்சுக்கணும். அப்படியே தேவைப்பட்டா கூட இந்த பாருங்க இந்த